இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த நிகழ்ச்சியில கூட தேவனுடைய தன்மைகளை பற்றி நாம் சற்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அவருடைய நாமம், அவருடைய நாமத்தின் மகத்துவம், அந்த நாமத்தினால் கர்த்தர் தம்மை பற்றி வெளிப்படுத்தின காரியங்கள் மட்டுமல்ல, அவருடைய தன்மைகள் போன்றவற்றை நாம் சற்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அவருடைய தன்மையை ஆராயும் பொழுது நாம் அவருடைய ஆவியாயிருக்கிற தன்மையை குறித்து அதிகமாய் சிந்தித்தோம். மட்டுமல்ல, அவர் எங்கும் இருப்பவர் என்றும் நாம் சற்று யோசித்துக் கொண்டிருந்தோம். சர்வ வியாபகர், ஆம்னி பிரசன்ட் என்று பார்த்தோம். எங்கும் இருப்பவர், ஏனெனில் அவர் ஆவியாயிருக்கிறார், ஆகவே எங்கும் இருக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். தேவன் எங்கும் இருக்கிறார் என்பதற்காக நாம் எல்லாமே இறைவன் என்ற கொள்கையை உடையவர்களாக இருக்க முடியாது. அந்த கொள்கைக்கு தப்ப வேண்டும். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று நாம் கருத முடியாது என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நாம் அந்த வசனங்களை சற்று நினைவிற்கு கொண்டு வந்து தொடர்ந்து நாம் அவருடைய குணவியல்புகளை குறித்து, தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்கிற ஒரு காரியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அவர் எங்கும் இருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் எங்கும் இருக்கிறார். வானாதி வானங்களும் அவரை கொள்ளாது என்று 1 ராஜாக்கள் 8:27-2:6 பார்க்கிறோம். அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று 23:24 சொல்கிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று நாம் ஏசாயா 66:1 அப்போஸ்தலர் 7:49 பார்க்கிறோம். வானத்திலும் பாதாளத்திலும் சமுத்திரத்திலும் அவர் இருக்கிறார் என்றும் நாம் சங்கீத 139 வாசித்து பார்க்கிறோம். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன் என்று 23:3 பார்க்கிறோம். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று அப்போஸ்தலர் 17:27 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, அவர் சமீபத்துக்கு தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறாரு. வானத்துக்கும் பூமிக்கும் அவர் காணப்படுகிறார் என்றெல்லாம் நான் இப்பொழுது சற்று முன்னர் வாசித்த வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். எங்கும் அவர் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நாம் தப்ப முடியாது என்ற அர்த்தமுடைய வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் எங்கும் இருக்கிறார். அதே வேளையிலே நாம் தவறான கருத்து உடையவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய ஒரு பகுதி ஓரிடத்திலும் மற்ற பகுதி வேறொரு இடத்திலும் உள்ளதென நாம் சொல்லக்கூடாது. அதாவது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிற வசனத்தை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோமே. அப்போ அவர் சிங்காசனத்தில் வானத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு பாதம்தான் பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய தலை அப்போ எவ்வளோ உயரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது. அவர் எங்கும் எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் முழுமையாக இருக்கிறார். அதையும் புரிந்து கொள்ளணும். பூகோள ரீதியாக எவ்வித வரையறைக்கும் அவர் உட்பட்ட தேவன் அல்ல. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே அவர் இருப்பார்னு சொல்ல முடியாது. அவர் இல்லாத இடம் அப்படின்னு இந்த உலகில் அண்ட சராசரத்தில் நீங்கள் எந்த இடத்தையும் சொல்லவே முடியாது. அதே வேளையில் அவர் முழுமையற்று இருக்கிறார் அப்படின்னும் கூற முடியாது. முழுமையாக எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் இருக்க வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை இது நமக்கு புரியாத ஒரு கருத்தாக இருக்கலாம். நம்ம கேட்கும்போது வித்தியாசமாகவும் இருக்குது. அது எப்படிங்க ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும்? ஏன்னா நம்முடைய லிமிட்டேஷன் அப்படி இருக்குது. நம்ம ஒரு இடத்துல தான் இருக்க முடிகிறது இல்லையா? அப்போ அதனால் நம்ம நினைக்கிறோம் தேவன் அவிதமாக எல்லா இடத்துலையும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த குறுகிய மூளை கொண்டு நம்மால் அறிந்து கொள்ள முடியாது இருக்கிறதுனாலையும், மட்டுமல்ல அவர் ஆவியாக இருக்கிறதுனாலையும் நமக்கு இட வரையறையற்ற ஒரு நிலையை நம்மால் கற்பனை செய்தே பார்க்க முடியாததுனாலையும் அப்படி நினைக்கிறோம். அதாவது இடவரையற்ற நிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாக தான் எல்லா பொருளும் இருக்குது இல்லையா? உங்கள் வீடு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்படி இடவரையறையற்ற ஒரு தன்மையை நம்மளால் கற்பனை செய்து கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆக இவ்விதமாக தேவன் எங்கும் இருக்கிறார். அவர் ஆவியாக இருப்பதினால் இடவரையறையற்ற நிலையிலே அவர் இருக்கிறபடியினால் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எங்கும் நிறைந்த தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உங்களை அவருக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறைய வேளைகளை நம்ம சொல்கிறோம், தேவனுக்கு கண் இல்லை, கர்த்தருக்கு கண் இல்லை, காது இல்லை, அவர் எங்கெங்கே எங்கே ஜபத்தை கேட்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக்கொள்ளும் முன்னரே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அவர் எங்கும் இருக்கிறதுனாலே உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை எந்த இடத்திலும் எந்த ஊரிலே உங்கள் உறவினர்கள் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் அங்கும் அவருடைய கரம் கிரியை செய்ய வல்லமையுடையதாக இருக்கிறது என்ற ஒரு மாபெரும் விசுவாசத்தை நாம் இதனாலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் சில நேரம் யோசிக்கிறோம், என் பிள்ளை ரொம்ப தூரமாக தொலைவில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இல்லை ரொம்ப தொலைவில் என் பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குகிறது இயற்கை தான் இல்லையா? ஆனால் அதன் மத்தியில் இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு தன்மை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் தூரமானவர் அல்ல. இங்கே நீங்க ஜபிக்கும் பொழுதே அங்கேயும் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆக இவ்விதமாக தேவாதி தேவன் சர்வ வியாபகராய் இருக்கிறார். ஆம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்க இந்த நாளிலே அறிந்து உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை பார்த்து சொல்லுங்க, உற்சாகமாக இரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுங்க. மட்டும் அவர் தாமாகவே இருக்கிறவர் என்பதையும் அவருடைய தன்மைகளில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தாமாகவே இருக்கிறவர். உலகத்தில் நீங்கள் எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும், இல்லை எந்த நபரை எடுத்து பார்த்தாலும், அது வேற எதையாவது இல்லாவிட்டால் வேறு யாரையாவது சார்ந்திருக்கிறத நீங்கள் அறிய முடியும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு செடியும், உதாரணமாக செடி தானாக வளருது அப்படின்னு இருந்தாலும் அது மழையை சார்ந்திருக்கிறது, பூமியில் அது தனக்கு தேவையான சத்தை பெறுகிறது, இப்படி ஒன்று ஒன்று சார்ந்திருக்கிறது தான் இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை. மனித வாழ்வும் அப்படி தான். யாரும் தனியாக வாழ்ந்து விட முடியும்? சில பேர் நினைப்பாங்க, எனக்கு எல்லாம் பணம் இருக்குது, போதுமான வசதி இருக்குது, யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, நான் என் இஷ்டம் போல வாழ்வேன், என் நாவு, என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, நான் இஷ்டம் போல் வாழ்வேன் என்று சிலர் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையை பார்த்தோமானால் அவர்கள் முன்னேற்றத்திற்கு ஒருவேளை அவங்க ஃபேக்டரி வச்சுருப்பாங்க, அவங்க தொழிலாளிகளை சார்ந்திருக்கிறார்கள், அந்த ப்ரொடக்ஷனை சார்ந்திருக்கிறார்கள், உற்பத்தியை சார்ந்திருக்கிறார்கள், அது விற்பனையை சார்ந்திருக்கிறது, லாபத்தை சார்ந்திருக்கிறது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் தேவாதி தேவன் யாரையும் சார்ந்திருக்கிறவர் அல்ல. அவர் உலகம் தோன்றும் முன்னரே தாமாகவே இருந்தவர் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. அனாதியாய் நீர் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுது. அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவர் அப்படின்னு சொல்லி யோவான் 5:26 பார்க்கிறோம். யாத்திராகமம் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தாமாகவே இருக்கிறவர். ஏன்னா ஆச்சரியமான தேவன் பாருங்க, அவர் யாரும் சிருஷ்டிக்கலை, அவர் யாரையும் சார்ந்திருக்கலை, தன்னுடைய வல்லமைக்கு, தன்னுடைய ஞானத்துக்கு, தன்னுடைய காரியங்களுக்கு யாரையும் சார்ந்ததொரு தேவன் அல்ல நம்முடைய தேவன். பெர்காஃப் என்ற வேத வல்லுநர் கூறுவது போல, அவர் தாமாக இருப்பது மட்டுமல்ல மற்ற அனைத்தும் தன்னை சார்ந்திருக்கும்படி செய்துள்ளார் என்று அவர் கூறுகின்றார். எல்லா உயிரினங்களும் அவர் தான் சார்ந்திருக்குது. இந்த உலகில் உள்ள அதிகாரங்கள், செல்வவான்கள், பெரிய பெரிய பிரபுக்கள் யாராக இருந்தாலும் அவரை சார்ந்தவர்கள். இந்த பூமியும் அது நிறைவும் அண்ட சராசரங்களும் தேவனை சார்ந்தே இருக்கின்றன. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுது. இந்த அண்ட சராசரத்துக்கு அவர் சொன்னா போதும் அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு வல்லமை உள்ள தேவன், தாமாகவே இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் அவர் எதையும் சார்ந்திருப்பவர் அல்ல. யெகோவா அப்படிங்கிற தேவனுடைய பெயர் இந்த தன்மையை புலப்படுத்துகிறதா இருக்கிறது. சங்கீதம் 94:7, ஏசாயா 40:18, அப்போஸ்தலர் 7:25, ரோமர் 11:36 போன்ற வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் எதையும் சாராதிருக்க மற்றவை அனைத்தும் அவரையே சார்ந்திருக்கின்றன என்பதை நாம் இந்த வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் அவரை சார்ந்தவர்கள். நீங்களும் தனியா இயங்குவது போல உங்களுக்கு தோணலாம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தான். உலகிலே இன்று அநேகர் தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறதை பார்க்கிறோம். பாவங்களில் வாழ்கிறார்கள். தேவனை சார்ந்து வாழாமல் தங்களுடைய சுய சித்தத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் இருதயத்தை கேட்பதின் நோக்கம் என்ன? நீ ஓ சித்தத்தை என்னிடத்துல ஒப்புக்கொடு, நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன் என்பதுதான் அவருடைய வழி நடத்துதல். அப்போ நம்முடைய தாமாகவே இருக்கிற அவருக்கு நாமாகவே சென்று நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அவரை சார்ந்திருக்கும்படி முடிவு செய்து, கர்த்தாவே, என் பலத்தினாலே என்னுடைய முயற்சியினாலே செய்ததெல்லாம் போதும் ஆண்டவரே, என்னால் எதையும் சாதிக்க முடியலைங்கிறத நான் உணர்ந்து ஒத்துக்கொள்கிறேன். நீரே எனக்கு தேவை என்று நாம் அவரிடத்தில் சொல்கிறது பெயர்தான் இந்த தாமாகவே இருக்கிற தேவனுக்கு செய்கிற ஒரு ஆராதனை. அப்ப தேவாதி தேவன் தாமாகவே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், எதையும் சார்ந்து இருக்காதவர். ஆனால் எல்லாமே அவரை சார்ந்து இருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் இந்த அண்ட சராசரங்களும் அவரையே சார்ந்திருக்கிறது. நாம் அடுத்ததொரு தலைப்புக்கு நேராக கடந்து போகிறோம். தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளுதல். தேவனுடைய குணாதிசயங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உலகில மனிதர்கள் மற்ற மனிதருடைய குணாதிசயங்களை தான் அறிய முற்படுகிறார்கள். கவனிச்சு பாருங்களேன், சில வாலிபத்தம்மார்கள் மற்ற நண்பரோடு பழகும்போது அவங்க பேரண்ட்ஸ் பெற்றோர் சொல்வாங்க, அந்த பையன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா, நீ நல்ல பையனை பார்த்தான் சேர்ந்திருக்கிறியா என்று சொல்வாங்க இல்லையா. ஸோ நாம் ஒருவரை சாரும் பொழுது, ஒருவரை பின்பற்றும் பொழுது நாம் அவர்களுடைய குணாதிசயத்தை அறிய விரும்புகிறோம். அப்போ நம்முடைய தேவாதி தேவனுடைய குணாதிசயத்தை அறிய வேண்டியது ரொம்ப அவசியம் அல்லவா? அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய தன்மையை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். ஆம்னி பிரசன், ஆம்னி சைன்ட் என்றெல்லாம் பார்த்தோம். எங்கு நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், மட்டுமல்ல நித்திய தன்மை உள்ளவர் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். ஆதியும் அந்தமும் மற்றவர், எங்கும் இருப்பவர், அவர் தாமாகவே இருக்கிறவர், இப்படி பல தன்மைகளை பார்த்தோம். இப்போ அவருடைய குணாதிசயங்களை கொஞ்சம் தெரிந்து கொண்டோமானால் நாம் இன்னும் அவர் மேல் பற்றுதலாயும் விசுவாசத்தோடு ஓடுவதற்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அவருடைய குணாதிசயங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி முழுமையாக அறிந்திட நமக்கு உதவுது. தாமஸ் வாட்சன் என்ற தெய்வ மனிதர் கூறும்போது, கடவுளின் மகிமை அவருடைய தன்மையில் தங்கியிருக்குது, ஆனால் அவரது குணவியல்புகள் ஒவ்வொன்றும் அவருடைய பிரகாசமான ஒளிக்கதிர்களாய் விளங்குகின்றன என்று கூறுகிறாரு. இறைவனுடைய குணவியல்புகளை அல்லது அவரது தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் அவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பதின் மூலமே சாத்தியமாகும். அப்போ நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான், தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய குண இயல்புகளை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இயற்கையின் ஊடாக நாம் ஒரு சில தேவனுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும் என்று நம்ம அப்போஸ்தலர் 19:1, Romans 1:20 இன்னும் சங்கீதங்களில் வாசித்து பார்க்கிறோம். அந்த வசனங்களிலிருந்து கர்த்தருடைய தன்மைகள் சிலவற்றை இயற்கையே வெளிப்படுத்துகிறது என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் இயற்கையிலேயே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தாலும் இன்னும் அதிகமாக தேவனுடைய தன்மையை பற்றிய அவருடைய வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள நாம் வேத புத்தகத்திடமே வர வேண்டும். அங்குதான் நிறைய வெளிச்சத்தை, அவரை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நாம் எவ்வளவு தூரம் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அவ்வளவு தூரம் தம்மை குறித்து அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய தன்மைகளை பற்றி. ஆகவே வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் ஆராய்வதும் அதை குறித்தே அதிகமாய் சிந்திப்பதும் நாம் தேவனை பற்றிய குணன் இயல்புகளை அறிவதற்கு உதவியாய் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அறிவு, நாலேஜ் ஆஃப் காட் என்ற ஒரு காரியத்தை நாம் முதலாவது சிந்திக்க இருக்கிறோம். தேவனுடைய அறிவு, நாம் ஏற்கனவே தேவனுடைய தன்மைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது இதை பற்றி சற்று சிந்தித்திருக்கிறோம். ஆம்னி சைன்ட் என்று பார்த்திருக்கிறோம். இறைவன் எல்லாம் அறிந்தவர். அவர் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் உள்ள எல்லாவற்றையும் எப்போதும் அவர் அறிவார் என்று நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருக்கு இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமோ அவருக்கு மறைவானது அல்ல. எல்லா காலத்தையும் அறிந்திருப்பது தான் தேவனுடைய சிறப்பான தன்மைகளில், குண நலன்களில் முக்கியமான ஒன்றாகும்.